எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் எம்இ சுசீலா அவர்களின் தரிசனம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்றோடு அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஒரு வாரம் ஆகியிருந்தது. இதுவரையில் எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை என்பதோடு இனிமேலும் பிரமாதமாக அவரது உடல் தேறிவிடும் என்றோ முந்தைய நிலைக்கு வந்துவிடும் என்றோ எந்த நம்பிக்கையும் கண்ணையாவுக்கு இல்லை. அதை பற்றிய வருத்தமும் அவனுக்கு இருந்ததாக சொல்லிவிட முடியாது. ஏதோ மனசு ஒட்டாமல் கிராமத்துக்கும் டவுன் ஆஸ்பத்திரிக்கும் அலைந்து கொண்டிருந்தானே தவிர அவனுடைய உள்ளம் என்னவோ அப்பாவின் உபாதைகளிலிருந்து விலகியே இருந்தது. நெடுநெடுவென்ற உயரமும் அதற்கேற்ற பருமனுமாய் கண்ணில் அறைகின்ற கருப்பு நிறத்தோடு கூடிய முரட்டுத்தனமான தோற்றமும் தனிமான குரலில் பேசியே அறியாத மூர்க்கமான குரலும் கண்டு பயந்தவனாய் பிள்ளை பிரயாயத்தில் அப்பாவிடமிருந்து சற்று எச்சரிக்கையான தொலைவில் நின்றிருந்ததைப் போலவே இப்போதும் வேறு காரணங்களால் அவன் அவரிடமிருந்து விலகியே நின்றிருந்தான். அன்றைக்கு விவரம் புரியாத சிறு வயதில் அம்மாவின் சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பயம் கப்பிய மிரட்சியோடு அரைப்பார்வையாக அவரை பார்த்து கொண்டிருந்ததைப் போலத்தான் என்று இருதய நோயின் கடுமையால் கண் செருகி வீரியமான மருந்துகளின் துணையோடு அவர் உறங்கும் நிலையிலும் சலிப்போடு அவன் அவரை பார்த்து கொண்டிருந்தான். ஐயாவை பார்த்தியாடா? நாள் தவறாமல் சாப்பாட்டு கூடையுடன் உள்ளே நுழைந்த மறுநிமிடம் அம்மா அவனிடம் கேட்கும் வினாவுக்கு அவரது கட்டில் இருக்கும் திசையை நோக்கி ஒரு பார்வை வீச்சை மட்டும் அனுப்பிவிட்டு அவன் மௌனமாகி போவான். நோயாளியாய் படித்து கிடக்கிற அப்பாவை பார்ப்பதை விடவும் வார்டின் அந்த தனி அறையில் ஒரு கர்மயோகியைப் போல காரியமாற்றிக் கொண்டிருக்கின்ற அம்மாவை பார்ப்பதிலேதான் அவன் கணங்கள் கழியும். கண்ணில் தழும்பி வழியும் கருணையும் அத்தனை அழகில்லாத முகத்தையும் கூட பொலிவாக்கும் அருளுமாய் சிறு கூடான உடல்வாகு கொண்டு சற்றே அழுத்தி பிடித்தாலும் கூட முறிந்து விடுபவளைப் போல தோற்றமளிக்கிற அம்மா. முற்றாக மாறுபட்டு போன இரண்டு மனித பிறவிகளுக்கு முடிச்சு போட்டு வைப்பதிலேதான் இந்த இயற்கைக்கு எத்தனை வேகம். தோற்றமும் குணங்களும் மாறுபட்டிருந்தாலும் கூட பரவாயில்லை. சண்டை சேவலின் வாகான பிடியில் வசமாக மாட்டிக்கொண்ட சோகை பிடித்த பெட்டை கோழியாய் அப்பாவின் மூர்த்தன்யமான ஆளுமையில் மனசும் உடலும் நசுங்கி போய் அம்மா குப்பையாய் கிடந்த சந்தர்ப்பங்கள் எத்தனைதான் முயற்சி செய்தாலும் அவனது நினைவு சேமிப்பிலிருந்து நீங்குவதாக இல்லையே. சார், கொஞ்சம் எழுந்திருச்சு அந்த பக்கம் போறீங்களா? டாக்டர் ரவுண்ட்ஸ் வர்றதுக்குள்ளே வார்டை தொடச்சு சுத்தம் பண்ணணும். அறையின் மூச்சு முட்டலுக்குள் அடைந்திருக்க பிடிக்காமல் பார்வையாளர் கூடத்தில் அமர்ந்திருந்த கண்ணையா ஊழியரின் குரலால் சிந்தனை கலைந்து எழுந்தவனாய் அருகில் இருந்த டீ கடையை நோக்கி நடந்தான். என்ன தம்பி, அப்பா உடம்பு எப்படி இருக்கு? அவரை பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்கேன். ஆஸ்பத்திரி முகப்பில் எதிர்ப்பட்ட ஊர்க்காரர் ஒருவர் நலம் விசாரித்தார். இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க, உள்ளே போய் பாருங்க, அம்மா கூட இருக்காங்க. சுருக்கமாக பேச்சை முடித்து கொள்ள அவன் நினைத்தாலும் அவர் விடுவதாக இல்லை. அந்த காலத்துல யாருக்குமே இல்லேன்னு சொல்லாம கர்ண மகாராசா மாதிரி வாரி கொடுத்தவர் உங்க அப்பா. உங்க வீட்டுக்கு வந்துட்டு பசிச்ச வயத்தோட யாருமே போனதில்லை. அந்த புண்ணியமெல்லாம் அவர் உசிரை காப்பாத்தாம போயிடுமா என்ன? பேசிக்கொண்டே அவர் நகர்ந்து போனதும் கண்ணையா தனக்குள் சிரித்து கொண்டான். இந்த கர்ண மகாராசா கைவிட்டதெல்லாம் யாருடைய கஜானாவில் என்பது அவருக்கு எப்படி தெரிந்திருக்க போகிறது? கர்ப்பகிரகத்திலே அலங்காரம் செய்து வைத்த அம்மன் சிலையாய் தகதகத்து கொண்டிருந்த அம்மாவை எங்கோ மியூசியத்தின் மூலையில் மூளையாகி கிடக்கிற சிற்பத்தைப் போல உருவி போட்டுவிட்டு தன்னுடைய அப்பன் பாட்டன் தேடி வைத்த சொத்தையும் கோட்டை விட்டவரல்லவா அவனுடைய அருமை தந்தை. இரவு பகல் என்ற கால பேதங்களின்றி அவர்களது வீட்டு திண்ணையில் ஒரு தொடர் ஓட்டம் போல நடத்தப்படும் அந்த சீட்டு கச்சேரியில் அவர் ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை. அவர் தோற்பதற்காகவே விடிய விடிய நடக்கும் அந்த திண்ணை கூத்திற்கு மணிக்குறுதலும் தேநீரும் வெற்றிலை வகையராக்களும் குடி தண்ணீரும் கொடுத்து ஓய்ந்து போய் அம்மா சற்றே தலையை சாய்ப்பதற்குள் கோழி கூபி வெள்ளி முளைத்து போன நாட்கள்தான் எத்தனை. அறிவிப்பே கொடுக்காமல் அகால நேரங்களில் நண்பர்கள் என்ற பெயரில் பெரியதொரு பட்டாளத்தையே அழைத்து வந்தபடி வாசலில் இருந்தபடியே ஆர்ப்பாட்டமாக குரல் கொடுப்பார் அப்பா. பார்வதி என்ற அம்மாவின் அழகான பெயர் அவர் வாயிலிருந்து செல்லமாக வேண்டாம், முழுதாக உதிர்ந்து கூட ஒரு நாளும் அவன் கண்டதில்லை. ஏய் என்று விழி ஒன்றுதான் பத்து வீடு கேட்க அவர் கண்டத்திலிருந்து ஒலிப்பைக்கியைப் போல உரத்து முழங்கும். இந்த பாரு, கூட்டாளிங்க ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க, இன்னும் அஞ்சு நிமிஷத்துல பருப்பு பாயசத்தோட இலை போட்டாகணும். முகத்தை கூட பார்க்காமல் அதிகார துணியில் ஆணையிட்டுவிட்டு அவர் அகன்று போவார். விடிந்தது முதல் தொழுவத்திலும் வயற்காட்டிலும் அடுப்படியிலுமாய் மாறி மாறி இடுப்புடிந்து உழைக்கிற இயந்திரமாகவே அம்மா ஆகிவிட்டிருக்கிற விஷயமோ, பெருங்காயம் வைத்த பாண்டமாய் இரும்பு பெட்டியிலும் அஞ்சலி பெட்டியிலும் குடும்பத்தின் பரம்பரை பெயர் ஒன்று மட்டுமே பாக்கியிருந்த யதார்த்த நிஜமோ எதுவுமே பிரஞ்ஞையில் உரைக்காது அவருக்கு. கையிலே பிடித்திருந்த சீட்டுக்கட்டின் மீது காட்டிய கவனத்தையும் கரிசனத்தையும் கூட அம்மாவின் மீது எப்போதாவது அவர் காட்டியிருந்ததாக அவனுக்கு நினைவில்லை. என்னன்னே இங்கே நின்றுகிட்டு இருக்கே? கண்ணையாவின் ஒரே தங்கை திலகா பெட்டியும் கையுமாக எதிரே நின்று கொண்டிருந்தாள். அடரே, வா திலகா வா, ஊர்ல இருந்து நேர வரியா, வா உள்ள போய் பேசலாம். எப்படி இருக்காரு அப்பா? உணர்ச்சியோ உருக்கமோ இல்லாமல் தான் உதிர்த்த கேள்விக்கு விடையையும் எதிர்பாராதவளாய் அவளே தொடர்ந்தாள். ஆமா, இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தாங்கிற மாதிரி. அப்பா நல்லா இருந்தப்பவோ அம்மா சுகப்படல, ஏதோ நிறைஞ்ச மனுஷியா பூவோடையும் பொட்டோடையும் நடவாடிக்கிட்டாவது இருந்தா இப்ப அதையும் புடுங்கிக்க பார்க்கிறாராக்கோ. ஆங்காரத்தோடு பேசிய திலகாவின் கோபத்தில் இருந்த நியாயம் கண்ணையாவுக்கு புரியாமல் இல்லை. தன் உயிரின் வார்ப்பாக உதிரத்தின் பங்காக மணியான இரண்டு குழந்தைகள் வீட்டுக்குள் வளைய வருவதை பற்றியோ அவர்களை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பை பற்றியோ அப்பா கவலைப்பட்டதே இல்லை. வீட்டில் வெந்நீர் போடுகிற தாமிரத்தவலையை விலைக்கு விற்றுவிட்டு கண்ணையாவின் கடைசி பரீட்சைக்கு பணம் கட்டுவதற்காக அம்மா பதுக்கி வைத்திருந்த பணத்தை எப்படியோ மோப்பம் பிடித்து எடுத்துக்கொண்டு போய் என்றைக்கோ உறவு விட்டு போன தூரத்து பங்காளியின் கொழுந்தியாள் கல்யாணத்துக்கு மொய்யை எழுதிவிட்டு வந்தவரல்லவா அவர். அதற்கப்புறம் கண்ணையா எப்படி பணம் கட்டி பரீட்சை எழுதினான் என்பதை பற்றியோ, அதற்கு அம்மா செய்ய வேண்டியிருந்த தியாகங்களை பற்றியோ அவர் கேட்டுக்கொண்டதும் இல்லை. ஒரே மகளான திலகத்தின் திருமணத்திலும் கூட கல்யாண பெண்ணின் தந்தையாய் பேரளவுக்கு அவரை மணவரையிலே அரை மணி நேரம் நிறுத்தி வைப்பதற்கு சீட்டாட்ட கோஷ்டியிடமிருந்து அவரை பீத்து கொண்டு வருவதற்கு அம்மாதான் போராட வேண்டியிருந்தது. தனி ஒருத்தியாகவே வடம் பிடித்து ஒரு வழியாக குடும்ப தேரை அம்மா நிலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் உல்லாச சல்லாபங்களில் குலுக்கியபடி நடந்து கொண்டிருந்த அப்பாவின் வாழ்க்கை தேர் வயோதிக தள்ளாமையால் நொடித்து போய் தானாகவே பழுதுபட்டு நிற்பதற்கும் சரியாக இருந்தது. அண்ணனும் தங்கையுமாய் ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்த போது இங்கே கண்ணையாங்கிறது யாரு என்று ஒரு நர்ஸ் விசாரித்துக் கொண்டிருந்தாள். வேகமாக சென்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவனிடம், பெரிய டாக்டர் உங்ககிட்ட ஏதோ பேசணுமாம், உடனே போய் பாருங்க என்றாள் அவள். வீண் படாடோபங்களை தவிர்த்ததாய் ஒவ்வொரு அங்கலத்திலும் சுத்தத்தை பறைசாற்றி கொண்டிருந்த அந்த அறையில் சாந்தம் தவழும் கண்களுடனும் இனிய புன்னகையுடனும் டாக்டர் அவனை எதிர்கொண்டார். வாங்க மிஸ்டர் கண்ணையா, இப்படி உட்காருங்க. அவர் சொல்ல போவதை முன்கூட்டியே அனுமானிக்க முடிந்தவராய், என்ன டாக்டர், சீரியஸா ஏதாச்சும்? வெளிப்படையா சொல்லணும்னா உங்க அப்பாவுடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமாத்தான் இருக்கு. நிலைமை எந்த நேரத்திலேயும் எப்படி வேணுமானாலும் மாறலாம். ஆனா இப்ப அதை பத்தி பேச நான் உங்களை கூப்பிடலை. இப்படி ஒரு ஆபத்தான நிலையிலே படுத்திருக்கப்பவும் உங்க அப்பாவோட ஞாபக சக்தி ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கு. கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாம, நினைவு பிசகாம, தன்னோட அனுபவங்களை எங்ககிட்ட வாய்வோயாம எப்படி பேசுறார் தெரியுமா? ஒரு நொடியில் விஷயம் கண்ணையாவுக்கு சப்பிட்டு போனது. ஆமா, இதுதான் இப்ப ரொம்ப அவசியம். குடும்பத்தை தவிர வேறு இடங்களிலே நல்ல மனுஷன் மாதிரி பாசாங்கு பண்றதுதான் அவரோட கூட பிறந்த குணமாச்சே. அவனது நினைவோட்டத்தை டாக்டரின் பேச்சு இடைமறித்தது. சரி, அது இருக்கட்டும். நாளைக்கு என்ன நாளுங்கிறது உங்களுக்கு நினைவிருக்கா? விடை தெரியாமல் அவன் விழிப்பதை பார்த்து விட்டு அவரே தொடர்ந்தார். நாளைக்கு உங்க அப்பாவோட பிறந்த நாள், ஹிஸ் 60th பர்த்டே. கண்ணையாவின் சலிப்பு மேலும் கூடி போனது. ஏதோ நாகரீகம் கருதி வெளிநடப்பு செய்வதற்கு அவன் முயற்சி செய்யாவிட்டாலும் கூட அமர்ந்திருந்த இருக்கை அவனுக்கு முள்ளாக உறுத்த தொடங்கியது. பொதுவா கணவன் மனைவி இரண்டு பேரும் உயிரோடு இருந்தா உங்க குடும்பங்களிலே இந்த நாளை 60th கல்யாணமாக கொண்டாடுவீங்க இல்லே? அதுக்கு இப்ப என்ன டாக்டர், உடம்பு சரியாகி ஊருக்கு போனா பார்த்துக்கலாம் என்றான் அவன். நூனோ, பேஷன்ஸோட உடம்பை விட மனசுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். வீட்டு செலவும் ஆஸ்பத்திரி செலவுமா நீங்க கஷ்டப்படுறது எனக்கு தெரியாதா என்ன? நாளைக்கு வழக்கமா எங்க பிரார்த்தனை கூட்டம் நடக்கிற அதே வேளையில சிம்பிளா எங்க மருத்துவமனையோட சார்பா நானே ஒரு கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். எதுக்கு டாக்டர் அனாவசியமா? இதோ பாருங்க கண்ணையா, எது அவசியம் எது அனாவசியங்கிறதெல்லாம் தனிப்பட்ட மனுஷங்களை பொறுத்து மாறுபடுற விஷயம், ரைட்? நாம நாளைக்கு பார்க்கலாம். ஏசி குளிரின் இதத்தை விட்டு வெளியே வந்த கன்னையாவின் முகத்தில் பளீரென்று அரைந்த வெயிலின் எரிச்சலை போலவே அவன் மனமும் எரிந்தது. கருமாதி பண்ணுகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கையில் கல்யாணம் கேட்கிறதோ கிழவனுக்கு? சர்வநாடியும் ஒடுங்கி போய் வாழ்க்கையே தன்னிடமிருந்து விடைபெற்று போய் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலும் கூட போலி கௌரவமும் பொய்யான வாழ்க்கை முறைகளும் அவரிடமிருந்து விடைபெறுவதாக இல்லையே என்று மனம் நொந்தான் அவன். மறுநாள் காலையில் அந்த மருத்துவமனையின் முகமே மாறியிருக்க வரவேற்பு கூடமே ஒரு திருமண மண்டபமாக உருமாற்றம் பெற்றிருந்தது. புற நோயாளிகளும் உள்ளே தங்கிச் செல்லும் சிகிச்சை பெறுபவர்களும் டாக்டர்களும் நர்ஸுகளும் ஊழியர்களுமாய் மொத்த மருத்துவமனையும் அங்கே கூடியிருக்க நடுநாயகமாக நாற்காலி போட்டு கண்ணையாவின் பெற்றோரை உட்கார வைத்திருந்தார்கள். கவலை தோய்ந்த முகத்துடன் தன் தாயையை பார்த்தபடி ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தான் கண்ணையா. ஏற்கனவே ஒடுங்கி போயிருந்த அம்மாவின் தேகம் அத்தனை பெரிய சபையில் உட்கார நேர்ந்த கூச்சத்தால் நத்தையாய் சுருண்டு நாற்காலியோடு ஒட்டி கிடந்த தோற்றம் அவன் மனதை பிசைந்தது. இத்தனை நாள் பண்ணின அக்கிரமம் பத்தாதுன்னு வெளியிலே வாசலே வந்து கூட பழகாத ஒரு கிராமத்து பொம்பளையை கோமாளி வேஷம் போட்டு படித்தவங்களுக்கு முன்னாலே நிறுத்தி வச்சு கேவலப்படுத்தணுமாக்கும். ஏனோ அப்பாவின் இந்த விபரீதமான ஆசை அம்மாவை அகௌரவப்படுத்திவிடக் கூடுமென்றே தோன்றி கொண்டிருந்தது அவனுக்கு. கூடியிருந்தவர்களுக்கு நர்ஸுகள் இனிப்பு வழங்கி கொண்டிருக்க பெரியதொரு புகைப்படக் கருவியை சுமந்தபடி சுறுசுறுப்புடனும் சுவாரஸ்யத்துடனும் போட்டோக்களை எடுத்து தள்ளி கொண்டிருந்தார் டாக்டர். தம்பதிகளை பாராட்டி பேசி தன் கையால் பெரிய சைஸ் ரோஜாப்பூ மாலைகளை அவர் எடுத்துத்தர அவர்களும் மாலை மாற்றிக்கொண்ட பின் தனிந்த குரலில் டாக்டரின் காதில் அப்பா ஏதோ பேசுவது அவனுக்கு தெரிந்தது. சம்மதத்திற்கு அடையாளமாக தலையை ஆட்டிவிட்டு அவர் நகர்ந்து செல்ல கம்மிப்போன குரலில் மெல்ல பேச ஆரம்பித்தார் அப்பா. நான் கணக்கான மிசக்கணக்கான நிச்சயமில்லாத இந்த நிலைமையிலே மணவரையிலே உட்கார்ந்து மாலை போட்டுக்கணும்னு நான் ஆசைப்பட்டது எனக்காக இல்லை. எனக்கு கழுத்தை நீட்டின ஒரே பாவத்துக்காக 40 வருஷமா எங்க குடும்ப பாரத்தை பொதியாய் சுமந்து கழுத்தொழிஞ்சு நிற்கிறாளே இந்த புண்ணியவதி. இவளுக்கு பதில் மரியாதை பண்ணணும்னு கொஞ்ச நாளாவே ஒரு தவிப்பு. எங்களோட வாழ்க்கைக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்தே முதுகு முறிஞ்சு போய் கிடைக்கிற இவளை பலரறிய சபை கூட்டி பாராட்டணும்னு மனசுக்குள்ளே ஒரு பதைப்பு. இத்தனை வருஷ தாம்பத்தியத்திலே எனக்கு சமதையா அவள் நான் நினைச்சது கூட இல்லை. ஆனா உண்மையிலே அவளுக்கு சமமா நிற்கிற தகுதி கூட இல்லாதவனாத்தான் என்னோட வாழ்க்கையை நான் நடத்தியிருக்கேன். இப்ப கூட என் கையால மாலை போடுறதால புதுசா எந்த கௌரவமும் அவளுக்கு கிடைச்சிட போறதில்லை. ஆனா அவளை நான் பெருமைப்படுத்தினாதான் கண்ணை மூடுறதுக்குள்ளே ஒரு மனுஷங்கிற கௌரவமாவது எனக்கு கிடைக்கும். அதனாலதான் வலிஞ்ச இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நானாவே ஏற்படுத்திக்கிட்டேன். தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே போனாலும் அதெல்லாம் கண்ணையாவின் மனதில் பதிவாகவில்லை. கொஞ்சம் கூட எதிர்பார்த்திராத ஒரு தருணத்தில் திரை தூக்கி கிடைத்த தரிசனமாய் எந்த ஒரு மனுஷ பிறவிக்குள்ளும் மென்மையான மறுபக்கம் ஒன்று சாம்பல் போர்த்தியை நெருப்பாக உள்ளடங்கி கிடப்பது அவனுக்கு அர்த்தமாக தொடங்கிய அதே வேளையில் வாழ்க்கையில் முதல் தடவையாக அப்பா என்ற ஆதுரத்தோடு அவரை பரிவாக பார்க்கவும் தோன்றியது அவனுக்கு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.